إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இஸ்லாம் கூறும் குடும்ப வாழ்க்கை என்ற எமது தொடர் தலைப்பில் அந்த குடும்ப வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையக்கூடிய திருமணம் என்ற விடயத்தை இஸ்லாம் எப்படி கூறிக்கொண்டிருக்கிறது என்ற அம்சங்களை நாம் இதுவரையிலும் பார்த்து வருகின்றோம். கடந்த 5-6 தொடர்களின் வழியாக இஸ்லாம் இந்த திருமணத்தை ஏன் அவசியப்படுத்துகிறது என்ற அம்சங்களை நாம் தெரிந்து கொண்டோம். இன்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அம்சம் என்னவென்றால், இந்த திருமணத்தை இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு அவசியப்படுத்துகின்ற போது அதற்காக ஒரு நிபந்தனையை விதிக்கின்றது. நாம் பல தடவை செவிமடுத்த அந்த ஹதீஸ், வாலிபர் சமுதாயமே உங்களிலே யாருக்கு முடியுமோ அவர் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறவில்லை. அவர்கள் எவ்வாறு கூறுகிறார்கள் என்றால், மனிஸ்ததா மின்குமுல் பாஅத, யார் உங்களிலே வசதி வாய்ப்பை பெற்றிருக்கிறாரோ, ஃபல்யதஸவ்வஜ், அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த செய்தியை நாம் கடந்த பாடங்களிலே தெரிந்து கொண்டோம். இன்றைய இந்த பாடத்தின் வழியாக அந்த வசதி வாய்ப்பு என்றால் என்ன என்ற அந்த அம்சத்தை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். அந்த வகையிலே முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் என்னவென்றால், ஒரு சிலர் இதனை தவறாக, வாலிபர்களே உங்களிலே யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று மொழிபெயர்த்து உடல் சக்தியை இந்த ஹதீஸ் நாடுவதாக அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் அந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடுவது அதனை அல்ல. பின்னால் வரக்கூடிய அந்த ஹதீதின் பகுதி அதனை தெளிவுபடுத்துகிறது. உங்களிலே யாருக்கு அந்த அல்பாஅத் கிடையாதோ அவர் நோன்பு பிடிக்கட்டும் என்று நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள். உடல் சக்தி என்று மட்டும் நாம் இந்த இடத்திலே கருத்து கொண்டால் அவர் நோன்பு பிடிக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. எனவே இந்த இடத்திலே உடல் சக்தியை மட்டும் நாம் நாடுவது ஒரு தவறான பொருள்படும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே அல் பாஅத், வசதி வாய்ப்பு என்று சொல்லப்படுவது பல விடயங்களை அது குறித்து நிற்கிறது. ஒன்று, திருமணம் செய்யக்கூடிய அந்த வாலிபரை பொறுத்தவரைக்கும் அவருக்கு தொழில் வசதிகள் காணப்பட வேண்டும். அதே போன்று அந்த மனைவியை குடியமர்த்துவதற்கான வீட்டு வசதி காணப்பட வேண்டும். அதே போன்று அவளுக்கு வழங்குவதற்கான மஹர் என்று சொல்லப்படக்கூடிய நன்கொடை வசதி அவருக்கு காணப்பட வேண்டும். இந்த சகல வசதிகளையும் கொண்டு ஒரு குடும்பத்தை நடத்தி செல்வதற்குரிய அந்த வசதி வாய்ப்பை யார் பெற்றிருக்கிறாரோ அவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸ் நாடக்கூடிய பொருளாகும். எனவே இந்த விடயத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த பாடங்களின் வழியாக திருமணம் அவசியப்படுத்தப்பட்டவுடன் அதற்கு எந்த நிபந்தனைகளும் இல்லை என்று நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களிலே யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறதோ அவர் திருமணம் செய்து கொள்ளுங்கள். அதே போன்று சென்ற பாடங்களின் வழியாக நாம் புரிந்து கொண்ட இன்னும் ஒரு அம்சம், ஒன்றுக்கும் மேற்பட்ட பலதார மனம் புரிய விரும்பக்கூடிய ஒரு மனிதர் விஷயத்திலும் இஸ்லாம் சொல்லுவது அவர்களுக்கு மத்தியிலே நீதம் செலுத்துவதை நீங்கள் அஞ்சினால் ஒன்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். எனவே இந்த இடத்திலும் அந்த வசதி வாய்ப்பு என்ற அம்சம் குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாக இருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் என்னவென்றால், பொதுவாக வாலிபர்களை பொறுத்தவரைக்கும் இந்த திருமண ஆசை என்ற ஒரு விடயம் அவர்களில் தானாக காணப்படும். ஆனால் அதனை செய்து கொள்வதற்கு முன் இஸ்லாம் ஒரு பொறுப்புணர்வை அவர்களுக்கு அவசியப்படுத்துகிறது. ஒரு பொறுப்புணர்வை அவர்களுக்கு அவசியப்படுத்துகிறது. அந்த பொறுப்பு அவர்களிடம் இல்லை என்றால் அவர்களுடைய வாழ்வு சீரழிவை நோக்கி செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே மீண்டும் நான் இந்த இடத்திலே சொல்லக்கூடிய அம்சம், இஸ்லாம் பல வழிகளிலும் இந்த திருமணத்தை அவசியப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அது நான்கு திருமணங்கள் வரைக்கும் அது சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அது கண்ட பெண்களையெல்லாம் திருமணம் செய்துவிட்டு அவர்களை சீரழிப்பதற்கு வழிகாட்டவில்லை. ஒரு திருமணத்தை தான் செய்து கொள்வதாக இருந்தாலும் அதற்கு இந்த வசதி வாய்ப்பு என்ற ஒரு அம்சம் தேவைப்படுகிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே நேரம் வாலிபர்கள் சிலருக்கு மத்தியிலே இந்த வசதி வாய்ப்பும் காணப்படும். அவ்வாறான ஒரு சிலரை நாம் பார்க்கிற போது அத்தகையவர்கள் இந்த திருமணம் விஷயத்திலே அக்கறை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சிலர் தவறான வழிகளிலும் செயல்படுகிறார்கள். இந்த ஹதீஸை அவர்கள் அப்படியே புறக்கணிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே திருமணம் எந்தளவு அவசியம் என்பதனை நாம் சென்ற தொடர்களிலே புரிந்து கொண்டோம். வசதி வாய்ப்பு இருப்பவர்கள் அதை கட்டாயம் செய்ய வேண்டும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசதி வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சமூகத்திலும் சில தராதரங்கள் காணப்படுகிறது. அல் குர்ஆன் அஸ்ஸுன்னா ஒளியிலும் இஸ்லாம் அந்த தராதரங்களை எமக்கு சொல்லி தருகிறது. அல் குர்ஆன் அஸ்ஸுன்னா ஒளியிலே நாம் பார்க்கிற போது இந்த வசதி வாய்ப்பு என்ற இந்த அம்சத்தை மூன்று வகையாக இஸ்லாம் பிரித்து தெளிவுபடுத்துகிறது. அதிலே முதலாவது அம்சத்தை தான் நாம் இதுவரைக்கும் அவதானித்தோம். ஒருவருக்கு நல்ல ஒரு வசதி வாய்ப்பு இருக்கிறது, ஒரு பெண்ணை திருமணம் செய்து குடும்பம் நடத்தக்கூடிய சகல அமைப்புகளும் அவரிடம் காணப்படுகிறது. அவளுக்கு கொடுக்கக்கூடிய மகராக இருக்கலாம், அவளோடு குடும்பம் நடத்துவதற்குரிய வீட்டு வசதியாக இருக்கலாம், அவருக்குரிய தொழிலமைப்பாக இருக்கலாம், அத்தோடு சேர்த்து அவருடைய உடல் சக்தி, எல்லா வகையிலும் அவர் தகுதியானவராக இருக்கிறாரா, அவருக்கு திருமணம் அவசியமாகிறது. இது முதலாவது அந்த தராதரமாகும். அதே போன்று இஸ்லாம் இரண்டாவது ஒரு சாராரையும் இந்த திருமணம் விஷயத்திலே, அதாவது பிரித்து கூறுவதை நாம் பார்க்க முடிகிறது. இது சம்பந்தமாக சூரத்து நூர் என்ற அத்தியாயத்தின் 32வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிற போது, வஅன்கிஹுல் அயாமா மின்கும், உங்களிலே யார் துணை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள். மேலே ஹதீஸிலே திருமணம் செய்து கொள்ளுங்கள், அவர்களாக அதை செய்து கொள்வார்கள். இந்த அல்குரானிய வசனம் என்ன சொல்கிறது என்றால், உங்களிலே யார் துணை இல்லாதவர்களாக இருக்கிறார்களோ, அது வாலிபர்களை குறிக்கும், யுவதிகளை குறிக்கும், திருமணம் முடித்து விடுபட்ட அல்லது துணை மரணித்து சென்ற விதவை பெண்களை கூட குறிக்கும். துணை இல்லாமல் இருப்பவர்களுக்கு அயாமா என்று சொல்லப்படும். உங்களிலே துணை இல்லாமல் இருப்பவர்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள். வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாஇக்கும், அதே போன்று அடிமைகளிலே இருக்கக்கூடிய சாலிஹான அடிமை ஆண்களாக இருக்கலாம், அடிமை பெண்களாக இருக்கலாம், அவர்களுக்கும் திருமணம் செய்து கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் தனது அருளை கொண்டு அவர்களை போதுமாக்கி வைப்பான், அவர்களுக்கு வசதியை ஏற்படுத்தி கொடுப்பான் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். வல்லாஹு வாசிஉன் அலீம், மேலும் அல்லாஹ் விசாலமானவன் நன்கறிந்தவன் என்று அந்த வசனம் முடிவு பெறுகிறது. எனவே இந்த வசனத்திலே நாம் அவதானிக்க வேண்டிய ஒரு அம்சம் என்னவென்றால், சமூகத்திலும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏதோ ஒரு அளவு வசதி காணப்படும், ஆனால் திருமணத்தை செய்கின்ற விஷயத்திலே அவர்கள் பயப்படுவார்கள். இப்பொழுது நான் தனியாக இருக்கிறேன், ஏதோ வாழ்க்கை பயணித்துக் கொண்டிருக்கிறது, ஒரு துணையை எடுத்துக்கொண்டால் அதற்கு பிறகு நிலைமை சிக்கலாகி விடுமோ என்று அவர்கள் பயப்படுவார்கள். இப்படிப்பட்டவர்களை தான் இந்த வசனங்கள் குறிக்கிறது. எப்படி? அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அல்லாஹ் அவர்களை போதுமாக்கி வைப்பான் அவர்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே கூறுவதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே சமூகத்திலே இப்படியான ஒரு சாராரும் இருப்பார்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்காது, ஆனால் ஏதோ ஒரு அளவு ஒரு வசதியோடு அவர்கள் இருப்பார்கள். அவர்களை சரியாக அடையாளப்படுத்துவது என்றால் ஏழ்மையை அவர்கள் பயப்படுவார்கள். இந்த அல்குரானிய வசனத்திற்கு விளக்கமாக இமாம் புகாரி தனது கிரந்தத்திலே கொண்டு வரக்கூடிய ஒரு ஹதீஸை இந்த இடத்திலே சுருக்கமாக முன்வைக்கிறேன். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் ஒரு சஹாபிய பெண்மணி நபி அவர்களிடம் வந்து மஹர் இல்லாமல் தன்னை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்களிடம் வேண்டுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வளவாக அந்த பெண்ணிலே நாட்டம் ஏற்படவில்லை, அவர்கள் அமைதியாக இருந்து விடுகிறார்கள். அப்போது அங்கிருந்த ஒரு நபி தோழர் எழுந்து, யா ரசூலல்லாஹ், நீங்கள் திருமணம் செய்யாவிட்டால் எனக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என்று கேட்கிறார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னிடம் அவளுக்கு மகராக கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். அவர் சொல்கிறார், என்னிடம் எதுவும் இல்லை யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இரும்பு மோதிரம் ஒன்றாவது இருந்தால் சென்று பார்த்து விட்டு வா என்று சொன்னபோது அவர் செல்கிறார், பார்த்து விட்டு வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இரும்பு மோதிரம் ஒன்று கூட கிடையாது. இந்த இடத்திலே அந்த சஹாபியினுடைய அந்த வசதி எந்த அளவு என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரும்பு மோதிரம் ஒன்று கூட இல்லை என்றவுடன் அமைதியாக இருந்து விடுகிறார்கள். நீண்ட நேரம் அந்த சஹாபி அந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறார், பின்பு எழுந்து சென்று விடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை மீண்டும் அழைக்கிறார்கள். அழைத்து, உன்னிடம் அல் குர்ஆனிய வசனங்கள் ஏதாவது இருக்கிறதா, ஏதாவது சூராக்களை நீ மனனமிட்டு வைத்திருக்கிறாயா என்று கேட்டபோது, ஆம் யா ரசூலல்லாஹ், எனக்கு இன்ன இன்ன சூராக்களை நான் மனனமிட்டிருக்கிறேன் என்று சொன்னபோது, அந்த அத்தியாயங்களை மகராக வைத்து உனக்கு நான் அந்த பெண்ணை திருமணம் செய்து தருகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸை முழுமையாக பின்னால் ஒரு சந்தர்ப்பத்திலே நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த இடத்திலே சுருக்கமாக நான் முன்வைக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், இவருடைய வசதியை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். இரும்பு மோதிரம் ஒன்று கூட நன்கொடையாக கொடுப்பதற்கு அவரிடம் கிடையாது, ஆனால் அவர் திருமணம் செய்து கொள்வதற்கு முன் வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முடித்து கொடுக்கிறார்கள். இதுதான் இங்கு விஷயம். இவருடைய வசதி வாய்ப்பினை நாம் இந்த இடத்திலே உணர்ந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க வசதியான ஒரு நிலைமையிலே இவர் இல்லை என்றாலும் ஏதோ ஒரு அளவிலே அவர் இருக்கிறார். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த சமூகத்திலே இப்படியான நிலைமையிலும் சிலர் இருப்பார்கள். எதிர்காலத்தை பற்றி பயப்படுவார்கள். ஏதோ இருக்கிறது, அல்லாஹ் வசதியை ஏற்படுத்தி தருவான் என்று சிந்திப்பதற்கு அடுத்தவர்கள் விடமாட்டார்கள். அவர்கள் பயம் காட்டுவார்கள். அந்த நேரத்திலேதான் நாம் இந்த அல்குரானிய வசனத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். திருமணம் செய்து வையுங்கள். அல்லாஹ் அவனுடைய அருளை கொண்டு அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் அவர்களை போதுமாக்கி வைப்பான், வசதி வாய்ப்பை ஏற்படுத்துவான் என்ற வசனத்தை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மூன்றாவது சாரார், இந்த வசதி வாய்ப்பு விடயத்திலே மூன்றாவது சாரார் இப்படியும் சமூகத்திலே இருப்பார்கள். இஸ்லாமும் அதனை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே சூரத்து நூர் என்ற அத்தியாயத்தின் 33வது வசனம், وَلْيَسْتَعْفِفِ الَّذِينَ لَا يَجِدُونَ نِكَاحًا حَتَّى يُغْنِيَهُمُ اللَّهُ مِنْ فَضْلِهِ. மூன்றாவது சாரார் யார் என்றால், அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்கிறான், وَلْيَسْتَعْفِفِ, அவர்கள் பத்தினித்தனமாக இருந்து கொள்ளட்டும், தங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். யார் அவர்கள்? அல்லதீன லா யஜிதூன நிகாஹன், அவர்களுக்கு திருமணம் செய்து கொள்வதற்கு வசதியே கிடையாது, எந்த வசதியும் இல்லை. ஹத்தா யுகுனியஹுமுல்லாஹு மின் ஃபளிஹி, எதுவரைக்கும்? அல்லாஹ் அவர்களுக்கு வசதியை ஏற்படுத்தும் வரைக்கும் அவர்கள் பத்தினித்தனமாக இருந்து கொள்ளட்டும், பாதுகாப்பாக பாதுகாக்க வேண்டிய விடயங்களை பாதுகாத்து கொண்டு அவர்கள் இருக்கட்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அறவே வசதி இல்லாதவர்களும் இந்த சமூகத்திலே இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு தொழில் அமைப்பு இருக்காது, சில நேரங்களிலே இருப்பதற்கு இடம் கூட இருக்காது. அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களது காலத்திலே நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம், ஒரு சில நபி தோழர்கள் திண்ணை தோழர்களாக இருப்பார்கள். அவர்கள் திருமணம் செய்ய முடியுமா? மனைவியை கூட்டிக் கொண்டு எங்கே வைப்பது? இப்படியான நிலைமையில இருப்பார்கள். இவர்களுக்கு திருமணம் செய்வதற்கு அனுமதி கிடையாது. எனவே இப்படியான சாராரை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் அவர்களுக்கு திருமணத்தை வலியுறுத்தவில்லை, மாறாக அவர்கள் பத்தினித்தனமாக இருந்து கொள்ள வேண்டும், தமது கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதற்காக நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற அம்சத்தை இஸ்லாம் எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றது. நாம் சென்ற பாடத்தில் கூட அருமை தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் ஒரு செய்தியை படித்துக் கொண்டோம். அவர்களே சொல்கிறார்கள், இன்னி ரஜுலுன் ஷாபுன் வலா அஜிது மா தஸவ்வஜு பிஹின் நிஸா, நான் ஒரு வாலிபன், ஒரு பெண்ணை திருமணம் செய்து வாழ்க்கை நடத்துவதற்குரிய அந்த வசதி வாய்ப்பு என்னிடம் கிடையாது என்று அவர்கள் கூறியதை நாம் சென்ற பாடத்திலே தெரிந்து கொண்டோம். எனவே சமூகத்திலே வசதியற்றோர், அறவே வசதி இல்லாதவர்கள், ஏதோ இதை வைத்து நாம் பிழைத்துக் கொள்ளலாம் என்ற நிலைமையில் கூட அவர்கள் இல்லை என்ற நிலைமையிலும் சிலர் இருப்பார்கள். இஸ்லாமும் அதற்கு ஒத்து போகின்றது. அப்படியானவர்களுக்கும் ஒரு திருமணத்தை செய்து வைத்து அந்த பெண்களை சீரழிப்பதற்கு இஸ்லாம் வழிகாட்டவில்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு திருமணம் என்ற ஒரு அம்சம் கிடையாது, அல்லாஹ் அவர்களுக்கு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கும் வரை. அதுவரைக்கும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், வல்யஸ்தஃஃப், அவர்கள் பேணுதலாக இருந்து கொள்ள வேண்டும், பத்தினித்தனமாக இருந்து கொள்ள வேண்டும், தம்மை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த விடயங்களின் வழியாக நாம் எடுத்துக்கொண்ட அந்த தலைப்பு, திருமணத்திற்கு இஸ்லாம் நிபந்தனையிடக்கூடிய
அந்த வசதி வாய்ப்பு என்றால் என்ன என்பதனை நாம் தெரிந்திருப்போம். இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று வகையாக இஸ்லாம் அதனை பிரித்து கூறுகிறது. அதிலே முதலாவது அம்சம், வசதி வாய்ப்பை பெற்றவர்களுக்கு திருமணம் அவசியமாகுகின்றது. இதன் மூலம் இஸ்லாம் ஒரு பொறுப்புணர்வை அவசியப்படுத்துகிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ளலாம். இரண்டாவது நாம் தெரிந்து கொண்டது, ஒரு சிலருக்கு ஓரளவு வசதி வாய்ப்பு இருக்கும், இருந்தாலும் எதிர்காலத்தை பற்றி அவர்கள் பயப்படுவார்கள். அத்தகையவர்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தவர்களாக அந்த திருமணத்தை செய்து கொள்ள வேண்டும், அடுத்தவர்கள் அதனை செய்து கொடுக்க வேண்டும். அல்லாஹ் அவனது அருளை கொண்டு அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் அவர்களை போதுமாக்கி வைப்பான். மூன்றாவது சாரார் யார் என்றால் அறவே வசதி இல்லாதவர்கள், அவர்களுக்கு அந்த குடும்பத்தை நடத்துவதற்கான வசதி வாய்ப்புகள் அறவே இருக்காது. அப்படியும் சிலர் இருப்பார்கள். இவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்களுக்குரிய அந்த வசதி வாய்ப்பு ஏற்படும் வரைக்கும் அவர்களுக்கு திருமணம் வலியுறுத்தப்படவில்லை. அதே நேரம் இவர்கள் தம்மை காத்து கொள்ள வேண்டும், அதற்காக இஸ்லாம் நோன்பை அவர்களுக்கு அவசியப்படுத்துகிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாம் கூறும் திருமணம் எப்படி ஒரு அறிவுபூர்வமாக இருக்கிறது என்பதனை மேலே உள்ள விடயங்களை சரியாக நாம் உணர்வோமாக இருந்தால் நாம் அதனை புரிந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த விடயத்தை நாம் சரியாக எமது சிந்தனையிலே நிறுத்திக் கொண்டால் இதனுடைய தொடர் இன்னும் தொடர்ந்து செல்லவிருக்கிறது. அந்த விடயங்களை சரியாக புரிந்து கொள்வதற்கு ஒரு வசதியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு நாம் ஏதோ ஒரு சிந்தனையிலே தவறான ஒரு புரிதலோடு இந்த விடயங்களை செய்மடுத்துக் கொண்டிருப்போமாக இருந்தால் அது இன்னும் இன்னும் எமக்கு பல கேள்விகளை உருவாக்கி கொண்டிருக்கும் என்பதனையும் நான் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி நிறைவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே நாம் கற்றுக்கொள்ளலாம். எந்த விடயங்களை நாம் இந்த இடத்திலே கற்றுக்கொண்டோமோ அதனை எமது சிந்தனையிலே நிறுத்தி அதிலே அமல் செய்வதற்குள்ள விடயங்களை நாம் அமல் செய்வதற்கு முயற்சி செய்வோமாக. வல்ல அல்லாஹ் அதற்காக எம் ஒவ்வொருவருக்கும் துணை புரிவானாக என வேண்டி இந்த பாடவகுப்பை நிறைவு செய்கிறேன். அக்கூல கௌலி ஹாதா வ அஸ்தகஃபிருல்லாஹ லீ வ லக்கும்.